டிசம்பர் 2010. சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை இந்தியா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். தொலைவில் நிழலாக தெரிந்த அந்த உருவம் சிறிது கிட்டே வந்ததும் சற்று தெளிவாயிற்று. ஒரு இந்திய குடிமகன் கொஞ்சம் குடி அதிகமானதால் நிதானமின்றி தள்ளாடியபடி வீதி ஓரத்திலிருந்து விரைவாக செல்லும் வாகனங்களுக்கு இடையே வந்து வந்து ஒதுங்கினான். தாண்டும் வாகனங்கள் பிளிரிக் கொண்டு அவனை விட்டு ஒதுங்கி ஒரு சிறு ஆட்டம் போட்டு விரைந்தன. காரை ஓட்டி வந்த சுந்தர், நீ நிச்சயம் அவன் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டான் போல் இருக்கு என்றான். இது இந்த ஊர்ல ரொம்ப சகஜம், நீ நேர பார்த்து ஓட்டு என்றார் அருணாச்சலம் சுந்தரின் அப்பா. கிட்டே வந்ததும் தான் அவன் நிலைமை தெளிவானது. ஏதோ ஒரு வாகனம் அவனை மிக மோசமாக இடித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். முகத்தின் ஒரு பக்கத்தில் புலி அறைந்தது போல் இரத்த கிளறி ஒரு கண் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. வலது கால் முட்டியின் மீதும் மோதி இருக்க வேண்டும். மூட்டில் எலும்பு தெரிய ஒரு சதைப்பிண்டம் தொங்கியது. வலது கையை காணோம். உற்று பார்த்ததில் மூட்டு விலகி பின்பக்கம் போயிருந்தது. சுந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. அவசரமாக அவன் காரை ஒதுக்கி நிறுத்தினான். பின்னால் இருந்து அப்பா அலறினார், டே இது உங்க ஊரு மாதிரி இல்லை, நீ நிறுத்தினா நீதான் இடிச்சேன்னு உன சாத்திருவாங்க, பார்க்காத மாதிரி பேசாம ஓட்டு. அப்பா, அவன் நிலைமைய பார்த்துதானே, அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலன்னா அவன் கதி அதோ கதி. இத பார்த்துட்டு என்னால சும்மா போக முடியாது. நீ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனாலும் அவங்க ஆக்சிடென்ட் கேஸ்னு எடுத்துக்க மாட்டாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி எங்கன்னு இந்த நடுராத்துல தேடி அலைய முடியாது. அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு வேற நீ அலையணும். நேர வீடு போய் சேர்ற வழிய பாரு என்று அதட்ட ஆரம்பித்தார் அப்பா. சுந்தர் ஒரு அமெரிக்க பிரஜை. பல வருடங்களாக வாழ்ந்தும் அவனுக்கு அங்கு ஒட்டவே இல்லை. இந்தியா திரும்ப வேண்டும் என்று அவன் திட்டமிட்ட போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்து அவனுக்கு முடியாமல் போனது. நீண்ட நாள் காத்திருந்த பின் அவனுடைய நண்பன் ஒருவன் மூலம் ஒரு நல்ல வேலை அமைந்தது. அதற்காக இந்தியா திரும்பும் முன்னர் குடும்பத்துடன் ஒருமுறை விடுமுறையில் சென்று எல்லா கோணத்திலும் பார்த்து இந்திய வாழ்க்கையை எடை போட்டு வரலாம் என்று வந்திருந்தான். வாழ்க்கை வசதியற்ற சிறு குழந்தைகளுக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய இந்திய திட்டத்தின் முக்கிய நோக்கம். அவனுடைய மனைவி சாவித்திரி பிராக்டிக்கலானவள். உன்னுடைய ரொமான்டிக் ஐடியா எல்லாம் சரிதான், ஆனால் அங்கே போய் உன்னால இவ்வளவு தூரம் இதற்காக நேரமும் பணமும் செலவு செய்ய முடியும்னு நினைக்கிற? வேலைக்கு போயிட்டு வரவே நமக்கு நேரம் சரியாயிடும். நீ அங்க போனாலும் இங்க யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு தான் வேலை பார்ப்ப. கான்பரன்ஸ் கால் அது இதுன்னு ரா பகல வேலை வேலைன்னு கிடக்க போற. அங்க சனிக்கிழமை கூட வேலை பார்க்கணும். வாரத்துல கிடைக்கிற ஒரு நாள் வீட்டு வேலை செய்யவே போயிடும். இதுல உன்னுடைய சமூக சேவை எல்லாத்தையும் மூட்டை கட்ட வேண்டியதுதான் என்பாள். சுந்தர் விடுவதாக இல்லை, போய் பார்த்தாதானே தெரியும், முடிஞ்சா பண்ணலாம், முடியாட்டி இருக்கவே இருக்கு. இந்த ஊர் திரும்பி வர்றதான் இப்ப ரொம்ப ஈஸியா போச்சே. இப்படி ஆரம்பிக்கும் அவர்கள் பேச்சு இந்திய மற்றும் அமெரிக்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஒரு நீண்ட பட்டியலில் முடியும். சுந்தர், இந்தியாவில சுலபமா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும், இங்க மாதிரி டிஷ்வாஷர் கூட தினமும் மல்லாட வேண்டாம். சாவித்திரி, ஆனால் என்ன புண்ணியம், உனக்கு கிடைக்கிற உபரி நேரம் எல்லாம் வேலையிலேயே போயிடும். குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கூட இருக்க வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் நம்ம கலாச்சாரம் கத்துக்கிட்டு நம்மை போல வளருவாங்க. இங்க கலாச்சாரம் என்ன கெட்டு போச்சு, இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி இந்தியாவில இன்னைக்கு கிடையாது. தமிழ்ச்சங்கம் என்ன, கர்நாடக இசை சங்கம் என்னன்னு ஒரே இந்திய கலாச்சாரம் மூழ்கித்தான் நம்ம குழந்தைங்க வளர்றாங்க. நம்ம குழந்தைகளுக்கு பாவர்ட்டி பற்றி நிச்சயம் தெரியணும். அவங்க அமெரிக்க எக்ஸஸுக்கு பழகி போய் பிறந்த நாளுக்கு 30 கிஃப்ட் கிடைச்சாதான் கிடைச்சதுன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க. ஒண்ணு இல்லாத குழந்தைய பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு தெரியும். அது என்னவோ சரிதான், அதுக்கு அவ்வளவு தூரம் போய்தான் கத்துக்கணும்னு இல்லே. இந்த ஊர்லயும் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே இந்தியா தான் போகணும்னாலும் ஒரு வெக்கேஷன்ல போனா போதுமே. நம்மளால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவலாம், முடியலன்னா ஜகா வாங்கிடலாம் என்று முடிப்பான் சுந்தர். ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் அவர்கள் இருவருக்கும் இந்தியாவின் மேல் பெரிய குறை இருந்தது. ஒரு உயிருக்கான மதிப்பு கிடைக்காது என்பது அவர்கள் கருத்து. சுந்தரின் நண்பன் ஒருவன் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு கார் ஓட்டி வரும்போது ஒரு விபத்தில் இறந்து விட்டான். விபத்து நடந்தது நள்ளிரவில். பட்ட காயத்தால் இரத்த சேதம் அதிகமாக அவன் இரவு முழுவதும் துடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட நேர்ந்தது. செய்தி கேட்டு இருவரும் துடித்து போனார்கள். இந்தியாவிலே இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம், உயிருக்கு மதிப்பே கிடையாது. சாகிறதை பார்த்தா எதை சுருட்டிட்டு ஓடுறதுன்னு பார்ப்பானே ஒழிய உயிரை காப்பாத்தணும்னு ஒரு பயலும் நினைக்க மாட்டான். அப்படியே நினைத்தாலும் அங்க வசதி கிடையாது. இங்க ஏதாவதுன்னா 3 நம்பரை சுத்தினா போதும், 2 நிமிஷத்துல உதவி வந்துடும். என்னதான் செலவாகும்னாலும் உயிரை காப்பாத்திடுவாங்க. இது ஒரு காரணம் போதும் இங்க இருக்க. சாவித்திரி, நீ சொல்றது சொல்ல எல்லாம் சரிதான். இருந்தாலும் இந்தியால எத்தனை பேருக்கு இப்படி ஆகிறது? நமக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஒழுங்கா வாழலையா? இப்படி பயந்துட்டே இருந்தா எங்க இருந்தாலும் வாழ்க்கை நரகம் ஆயிடும். சுந்தரின் வலுவில்லாத எதிர்வாதம். இவர்களின் பயத்தை நியாயப்படுத்தும்படி இன்றைய சம்பவம். அப்பாவின் அதட்டலை அலட்சியப்படுத்தி சுந்தர் காரை நிறுத்தினான். இதற்குள் அந்த ஆசாமி கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தான். சுந்தர் அவனிடம் போய் என்ன என்று பார்ப்பதற்குள் மடமடவென்று ஒரு சிறு கூட்டம் கூடியது அவனை சுற்றி. இவர்கள் அனைவரும் இத்தனை நேரம் எங்கிருந்தார்கள் என்று நினைத்தான் சுந்தர். அப்பா சொன்னது முற்றிலும் நிஜம். என்ன சார், இடிச்சிட்டியா என்றான் ஒருவன். நான் இடிச்சிருந்தேனா எதுக்கு நிறுத்தப் போறேன், உதவி செய்ய நிறுத்தினா ஒழிச்சிடுவீங்களே என்று பதிலுக்கு சாடினான் சுந்தர். என்ன மேன், கார் வச்சிருந்தா என்ன வேணாலும் செய்வீங்க, நாங்க கேட்க கூடாதா? நீ இடிக்கலன்னு என்ன நிச்சயம்? சுந்தருக்கு நிலைமையின் தீவிரம் புரிய ஆரம்பித்தது. இருட்டில் ஒரு கூட்டத்தில் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம், நான் தான் இடித்து காயப்படுத்தி விட்டேன் என்று இவர்கள் அனைவரும் நினைக்கிறார்கள். இதில் எவனாவது ஒருத்தன் என்னையோ காரையோ தாக்க ஆரம்பித்தால் அவ்வளவுதான், அப்பா சொன்னதை கேட்டிருக்க வேண்டுமோ? ஆனால் அவன் நிலைமை என்ன ஆவது? இந்த அமளியின் நடுவில் அந்த அவனை அனைவரும் மறந்து விட்டார்கள். அவன் வரியில் துடித்து ஏதேதோ மிருக சப்தங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தான். அவன் காயத்தில் இருந்த ரத்தம் கொட்டி ஒரு குளமாக தேங்க அவன் அதில் துடித்து தேய்ந்து அவன் உடம்பு முழுவதும் சிவப்பு கரை. சுற்றி இருப்பவர் என்ன வலிக்குதா, தண்ணி வேணுமா என்று கேட்டு அவன் நகரும் போதெல்லாம் அவனை தவிர்த்து கபடி ஆடிக்கொண்டிருந்தனர். யாரும் எதுவும் செய்த மாதிரி தெரியவில்லை. அமெரிக்காவா இருந்தா 911 என்கிற நம்பர் டயல் செய்தா போதும், எங்க இருந்தாலும் சரி போலீஸ் இல்லைனா தீயணைப்பு படை உடனடியா வந்து ஆளை காப்பாத்திடுவாங்க. சாவித்திரி காருக்குள் புலம்பியபடி வெளியே நோக்கினாள். நாம் ஏதாவது உடனே செய்யலேனா அவர் செத்து போயிடுவாரு. ஒரு கை கொடுக்கறதுனா கொடுங்க, இல்ல வழிவிடுங்க. சீக்கிரம் செய்யற விஷயம் இது. சுந்தர் கூட்டத்துக்கு புரிய வைக்க முயன்றான். ஒருவரும் பதில் கொடுப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமாச்சே, அவர் சாக கிடைக்கிறாரே, என்ன செய்ய போகிறேன், தவித்தான் சுந்தர். அப்போதுதான் அவன் வந்தான். ஒரு 20-25 வயது இருக்கும். தன் மோட்டார் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். தலையில் ஹெல்மெட், அதை எடுத்ததும் ஜிவ்வென்று எழுந்து நிற்கும் அடர்த்தியான சுருட்டை முடி, சிறிய நெற்றி, இருட்டிலும் குளிர் கண்ணாடி அணிந்திருந்தான். ஓட்டும் போது தூசி கண்ணில் விழாமல் இருக்க வேண்டி கண்ணாடியை தூக்கி தலையில் அணிந்து கொண்டு கேட்டான் அதற்காக, என்ன நடக்குது, ஏன் கூட்டம்? அந்த அதிகாரத்துக்கு பலன் உடனடியாக கிடைத்தது. அதோ அங்க ஒருத்தன் அடி வாங்கி கிடைக்கிறான், இவர்தான் இடிச்சார் போல தெரியுது. நான் சத்தியமா இடிக்கல, நான் உதவி செய்ய நிறுத்தினேன், அவர் செத்துட்டு இருக்கார், யாராவது உதவலைன்னா போயிடுவார், சுந்தர் அலறினான். அந்த இளைஞன் கூட்டத்தை ஒதுக்கிவிட்டு கீழே இருப்பவனை பார்த்தான். என்னப்பா குடியா என்றவன், யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க சீக்கிரம் என்று கூட்டத்தை பார்த்து சொல்லிவிட்டு சுந்தரின் கார் அருகில் சென்று கூர்ந்து நோக்கினான். கார்ல ரத்தம் ஏதும் இல்லை, இவர் இடிக்கல, உதவி செய்யத்தான் நிறுத்தினேன் சொல்றார் தானே, அப்புறம் என்ன, உயிரை காப்பாற்றுறதை பார்க்கலாம் என்று சினந்தான். சுந்தரிடம் திரும்பி, சார் உங்க வண்டி ஃபுல்லா இருக்கு, ஒரு ஆட்டோ கிடைக்குமான்னு பார்க்கலாம், GH 1 கிலோமீட்டர்ல இருக்கு, அங்க கொண்டு சேர்க்கலாம் என்றவன் கூட்டத்திடம் திரும்பி, ஒரு ஆட்டோவை நிறுத்துங்க பார்க்கலாம் என்று கத்தினான். இவனுடைய ஆணைக்கு காத்திருந்தால் போல பலர் தெருமணிக்கு சென்று ஆட்டோ பார்க்க ஆரம்பித்தனர். நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர் புலம்பினார். ஐயோ ஆக்சிடென்ட் கேஸா சார், வேண்டவே வேண்டாம், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிடுங்க, என்ன விட்டுருங்க. இளைஞன் சீறினான். ஒரு சாத்து சாத்துனா தெரியும், ஒருத்தன் சாக கிடக்குறான், அவனை காப்பாத்துவியா, அவனை ஓடவா பாக்குற நீ? சார் ஒரு கை கொடுங்க, இவனை ஏத்தலாம் என்று சுந்தரன் உதவியுடன் அவனை ஆட்டோவில் ஏற்றி அவன் அருகே அமர்ந்தான். GH விடுப்பா சீக்கிரம் என்றான். நொடியில் கூட்டம் கலைந்தது. அவர்கள் ஏறி சென்ற ஆட்டோ மறையும் வரை சுந்தர் பார்த்து கொண்டிருந்தான். காருக்கு திரும்பி வந்தவன் உட்காரும் முன்னர் பின்னால் இருந்து கேள்வி வந்தது, என்ன நேர்லயே பாத்தியா இந்தியாவோட லட்சணத்தை, இதுக்கு மேல உனக்கு இங்க திரும்பி வரணுமா? வண்டியில் அமர்ந்த சுந்தர் வீதி போரத்தில் அனாதையாய் நின்றிருந்த அந்த இளைஞனின் வண்டியையும் தரையில் அவன் தூக்கி வீசியிருந்த ஹெல்மெட்டையும் நிதானமாக பார்த்தான். அவன் முகத்தில் புன்முறுவல் பூத்தது. இந்தியாவில் நல்ல வசதிகளுக்கு குறை இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்களுக்கு இல்லை என்று நினைத்தவன் காரை கிளப்பியவாறே திரும்பிச் சொன்னான், நிச்சயமாக. சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி, சானோசே, கலிபோர்னியா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.